காலகட்டம் நமக்கு வருது வந்து பல விதத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற த டிவைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தெய்வீகமான நிறுவனங்களை நாம் மதிக்காம கவர்மெண்ட் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைங்களா, திருமணம் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு இன்ஸ்டிடியூஷன், பிள்ளை வளர்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு, இதெல்லாம் நாம் மதிக்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சமுதாயம் செய்யும் போது அவருடைய தண்டனை அந்த சமுதாயத்துக்கு வராமல் இருக்கிறது இல்லை. அதை சீர்திருத்திக் கொள்ள நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். மத்தேயு 19 அதிகாரம் 2 முக்கியமான டாபிக்ஸ் பத்தி இந்த அதிகாரம் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. திருமணம், பிள்ளைகள், இதை பொறுத்துதான் சபைகளுடைய நிலைமை, சமுதாயத்தினுடைய நிலைமை, தேசத்தினுடைய நிலைமை, வரப்போற ஜெனரேஷன்ஸே பொறுத்து இதை பொறுத்துதான் இருக்கு. திருமணம், பிள்ளைகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் வந்து முதலாவது அந்த திருமணத்தின் பந்தம், திருமணத்தின் புனிதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு அவங்களுடைய எண்ணத்தை திருத்தி உடனே பிள்ளைகளை பற்றி அந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எண்ணத்தை அவர் மாத்துற, அதை நம்ம பார்க்கிறோம். வரலாற்றை பார்த்தோம்னா இது ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தப்பட்டது. ரெண்டுமே நிக்கும் இல்ல ரெண்டுமே கீழே விழுந்துடும். நமக்கு வேதபூர்வமான திருமண பந்தத்தை குறித்த அதனோட நிரந்தர தன்மையை குறித்த உயர்வான எண்ணம் இருக்கும் போது பிள்ளைகளை குறித்த எண்ணமோ வேதபூர்வமாக உயர்வான எண்ணங்களாகத்தான் இருக்கும். எப்ப நமக்கு திருமணத்தை பத்தி ஒரு சுயநலமான, இப்பெல்லாம் அப்படித்தானே சமுதாயத்தில் திருமணத்தை பற்றி தவறான எண்ணங்கள் பலது இருக்கிறத பார்க்கிறோம். திருமண பந்தத்தை அந்த புனிதத்தை உணராம சுயநலமா என் வாழ்க்கை, என்னுடைய கெரியர், என்னுடைய வேலை, நான் சாதிக்கணும் அப்படின்னு திருமணமே வேணான்னு திருமணம் ஆனாலும் பிள்ளைகளை ஒரு ஒரு தடங்களாக, என்னுடைய சுயநல குறிக்கோளை அடைவதற்கு ஒரு தடையாக பார்க்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன் பிள்ளைகளுக்காக என்னுடைய கெரியரை விடணும்? சில பேர் கூட நான் பல இடத்துல எங்க ஆபீஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன், 9 அந்த பிள்ளைகளுக்காக ஏன் என் ஷேப்பெல்லாம் இழக்கணும், எவ்வளவு ஃபிட்டா இருக்கிறேன் இல்லைங்களா, ஏன் அப்படி அசிங்கமா நான் ஆகணும், அந்த அதை நினைச்சே சில பேர் அபார்ஷன் எல்லாம் போறத பாக்குறோம். நம்ம 70% பேரண்ட்ஸ் வந்து ஒரு சர்வேல சொன்னாங்களா, நாங்க திருப்பி எங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்குவோம் அப்படின்னாங்களா. பாருங்களேன், இது ஏன்னா பிள்ளைகள் ஒரு நியூசன்ஸாக பிறக்கிற 20% பிள்ளைகள் ஆர்பனேஜ்ல, இன்னும் அநேக பேர் டே கேர் சென்டர்ல, இல்ல அநேக பேர் பிள்ளைகள் டிவினால அம்மா பிஸி வேலைக்கு போகலாம் இல்ல மற்ற காரியங்கள் செய்யலாம், அதனால டிவிங்கள் தான் பிள்ளைகளை வளர்க்கறது. இந்த மாதிரி எண்ணத்தை நம்மளும் நம்ம மனசுல சபையில் இருக்கிறவங்க நம்மளையும் பாதிக்கும். ஒரு பிள்ளைகளை சுயநல நோக்கத்தோடு பாக்குறது, அவர்களை அவாய்ட் பண்றது, இல்ல எங்கன்னா ஒரு டே கேர் சென்டர்ல போட்டுருவோம், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நேரம் இல்ல, அட்டென்ஷன் இல்ல, நமக்கு எவ்வளவு காரியங்கள் நம்ம பாத்துக்கணும். நம்முடைய பெற்றோர்களுடைய கடமையில நம்ம தவறலாம். தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும் இந்த பகுதியின் மூலமா நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கு. சரியான திருமண பந்தத்தின் புனிதத்தினுடைய உயர்வான தன்மையை நாம் கொள்ளும் போது அதே நேரத்தில் பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கடமையை உணரணும். அந்த பிள்ளைகளை ஒரு தடங்களாக இல்லை, உண்மையாவே சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் பிரச்சனை தான், ஒரு ஒரு பெயின் தான் இல்லைங்களா, வலி தான், ஒரு நியூசன்ஸ் தான் பல விதங்கள்ல. ஆனா நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தாராள இருதயத்தோடு அந்த பிள்ளைகளை ஏற்று சிறந்த ஆவியோடு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு ப்ரையாரிட்டியா பார்த்தாரோ அந்த மாதிரி எண்ணம் நம்ம வளர்த்துக்கணும். பிரச்சனை இருக்கத்தான், பிரச்சனை இல்லன்னு இல்ல, புள்ள வளர்ப்பு ரொம்ப கஷ்டம்தான், ஆனா ஆண்டவருடைய அணுகுமுறையோடு நம்ம பார்க்கணும். இந்த பகுதியை நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இயேசு கிட்ட தொடர்ந்து கொண்டு வர முயற்சி செய்யும் போது அந்த சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள், மிரட்டினார்கள்னு பார்க்கிறோம். அதை கண்ட ஆண்டவர் அவருடைய ரியாக்ஷன் மார்க்ல எல்லாம் நம்ம பார்த்தோம், ஒரு முழு உள்ளத்தோடு ஒரு ரியாக்ட் பண்ணார், மிகுந்த கோபம் அடைந்து அவர்களை, ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் மாத்திரம் இல்ல, ஒரு வேர்பலாக அவங்களை திட்டுற மாதிரி ரெண்டு கட்டளையை கொடுக்கிறார். அவர்களை என்னிடத்தில் விட வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். அது ஒரு காரணத்தை கொடுக்கிறார். ஏன் தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது, இப்படிப்பட்ட அவங்களுடைய நிலையை, தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க பிரதிபலிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவருடைய பிசிக்கல் ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்களை கையில தூக்கி அவர் கையை வைத்து அவர்களை ஆழமாக அவர்களை ஆசீர்வதித்தார், தீவிரமாக அவர்களை ஆசீர்வதித்தார். இதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். போன வாரம் முடிச்சோம். அதுல சில பயன்பாடுகள் சொன்னேன். நான் இன்னும் சில பயன்பாடுகள் இதுல கொண்டு வரணும்னு இந்த வாரம் நினைக்கிறேன். ரொம்ப விசேஷமா இப்பெல்லாம் நம்ம லாக்டவுன்ல சில பேர்லாம் இருக்கிறோம், பிள்ளைகளோடு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இப்போ பிள்ளைகளுடைய மென்டல் ஹெல்த் கூட ரொம்ப பாதிக்கும்னு பல இவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போல, இப்ப இந்த வருஷமும் ஸ்கூல் இருக்குமா டவுட்டு. வீட்டிலேயே தான் அடைஞ்சு கிடப்பாங்க. நம்மளுடைய பொறுப்புகள் பேரண்ட்ஸா நமக்கு இருக்கு, இது அதுக்கு பொருத்தமாகவும் இருக்கும். என்னுடைய அப்ளிகேஷனை வந்து பயன்பாடு மூணு விதமா பிரிச்சிருக்கிறேன். ஒன்னு ஒரு இறையல் பயன்பாடு, ஒரு சபை குறித்த பயன்பாடு, ஒரு குடும்பத்தை குறித்த பயன்பாடு. இந்த பிள்ளைகளை பொறுத்த அளவுக்கு ஒரு இறையல் பயன்பாடு என்னங்க அப்படி, ஒரு தியாலஜிக்கல் எக்லீசியாஸ்டிக்கல் செமிலியன் அப்ளிகேஷன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல அப்படிதான் நான் போட்டு ப்ரீச் பண்ணேன். ஒரு தியாலஜிக்கல் அப்ளிகேஷன் என்ன, இந்த பகுதியை வைத்து சரித்திரத்துல பல தவறுகள் நடந்திருக்கு, அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சபையாக இந்த பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, குடும்பமாக பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடமை என்ன, பிள்ளை வளர்ப்புல சில காரியங்கள் வேகமா பார்ப்போம். முதலாவது இறையல் பயன்பாடு என்ன, இந்த பகுதியை புரிஞ்சுக்கணும்னு நீங்க சில கமெண்ட்ரிஸ் படிச்சீங்கன்னா, பழைய பியூரிட்டன்ஸ் படிச்சீங்கன்னா, இதுவும் இதுக்கு ஒப்பான மார்க் 10வது அதிகாரம், இந்த பகுதி வந்து குழந்தை ஞானஸ்தானத்துக்கு ரொம்ப வல்லமையா பயன்படுத்துகிற ஒரு பகுதி. இன்ஃபன்ட் பேப்டிசம் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, சரித்திரத்துல இன்னும் கூட மேஜாரிட்டி அநேக கிறிஸ்தவர்கள் குழந்தை ஞானஸ்தானத்தை பின்பற்றுகிறார்கள் இல்லைங்களா, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. நம்ம பிடிக்கிறோம் இல்லையோ, அதுவும் பொய்யான கிறிஸ்தவம் மாத்திரம் இல்ல, நம்ம ரொம்ப மதிக்கிற நல்ல ரட்சிப்பை குறித்து சரியான போதம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களும் கூட, லூத்தர் கூட்டம், லூதரன்ஸ், கேல்வின்னால ஏற்பட்ட பல சபைகள், இங்கிலாந்து பியூரிட்டன் சர்ச்சஸ், அமெரிக்கன் பிரெஸ்பிடேரியன் சர்ச், எல்லாமே இந்த குழந்தை ஞானஸ்தானத்தை பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே இந்த பகுதி, நாம் படித்த பகுதியை அதுக்கு ஒரு பயன்பாடாக பயன்படுத்துறாங்க. நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ரி ஏதாவது படிச்சீங்கன்னா, அவங்க எழுதுனத அதை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. எப்பேற்பட்டவங்க தெரியுமா, எத்தனை பேருக்கு மேத்யூ ஹென்றி பிடிக்கும், மேத்யூ ஹென்றி கமெண்ட்ரி எத்தனை பேருக்கு பிடிக்கும், அவர் இதை எப்படி பயன்படுத்துறார், ஜான் கால்வின், ரைல், லென்ஸ்கி, இன்னும் வில்லியம் ஹென்ரிக்சன், பெரிய கமெண்டேட்டர். அவரு மத்தியம் நான் படிக்கும் போது பல தடவை அவர் கமெண்ட்ரிஸ் படிச்சிருக்கிறார். அவங்க எல்லாமே இந்த பகுதியை பேப்டிசம்க்கு, குழந்தை ஞானஸ்தானத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் இருப்பதுன்னா, இப்ப பெங்களூர்ல எடுத்தோம்னா, நம்மளை விட்டு இன்னும் ரெண்டு மூணு ரிஃபார்ம்னு சொல்றது எல்லாமே குழந்தை ஞானஸ்தானம் பண்ற பிரெஸ்பிடேரியன் சர்ச்சஸ். என்னன்னு புரிஞ்சுக்கணும். மேத்யூ ஹென்றி என்ன சொல்ற, அதை படிச்சுக்கணும். நம்ம பிள்ளைகள் ஒரு பாக்கியமான பிள்ளைகள், மீட்பருடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு கிடைப்பதனால், உண்மைதான் அவர் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல. ஏன்னா ஞானஸ்தானம் சபைக்குள்ள வரக்கூடிய ஒரு கதுவாக இன்னும் அமைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அது அமைக்கப்பட்டதுனால், இங்க அவரை ஆசீர்வதிக்கிறதன் மூலமாக தன்னுடைய சபையின் ஒரு அங்கத்தினராக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே நாம் வரப்போற இந்த காலகட்டத்தில் ஞானஸ்தானத்தின் மூலமாக அதை செய்கிறோம். குழந்தைகளை ஞானஸ்தானம் செய்து அவர்களை இயேசு கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்குறோம். மேத்யூ ஹென்றி மைல்டா தான் சொல்றாரு. மேத்யூ ஹென்றி 1740 அவர் இறந்துட்டார். அதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தோம்னா 1500 காலங்கள்ல ஜான் கால்வின் அவர் வந்து இந்த பகுதியினால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், தேவனுடைய கிருபை இந்த வயது ஜீவன்களுக்கும் போய் சேர்கிறது. நாம் எல்லோரும் உண்மையா நம்புறோம், ஆதாம் நாள் நாம் எல்லோரும் மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் அழிந்திருக்கிறோம். மீட்பர் நம்மளை காப்பாத்தின தவிர நம்ம பொழைக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சிறிதான பிள்ளைகளை மீட்பின் கிருபை கொடுக்காதபடிக்கு தடை செய்வது எவ்வளவு பெரிய தப்பு. ஆகவே நாம் அந்த கூட்டத்துக்கு விரோதமாக குரல் கொடுக்கிறோம். யாரை பார்த்து? ஆனபாப்டிஸ்ட பார்த்து சொல்ற கேள்வி. இந்த கூட்டத்துக்கு விரோதமாக குரல் கொடுக்கிறோம். வளர்ந்த ஆட்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு மாத்திரமே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்றவர்களுக்கு விரோதமாக இந்த பகுதி ஒரு கேடகமாக நம்மளை காப்பாற்றுகிறது. இயேசு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் அல்லவா? அவரை வெறுமையாகவா ஆசீர்வதித்தார்? அவர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தால் அவர்களுக்கு மறுஜன்மம் கொடுத்திருக்க மாட்டாரா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தேவனால் ஏற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் செஞ்சிருப்பாரே. ஆவியானவர் அவர்களுக்கு மறுஜன்மம் கொடுத்திருப்பாரே. அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தின் மூலமா கிறிஸ்து இந்த பிள்ளைகளையும் தன்னுடைய மந்தையில் சேர்த்து கொண்டார். எவ்வளவு முட்டாள்தனம் கிறிஸ்து இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்காம இருப்பது. நாம் அப்படி செய்யும் போது கிறிஸ்து கிட்ட அவர் வராதபடிக்கு அந்த சீஷர்கள் தடை பண்ண மாதிரி நாமளும் செய்கிறோம். கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மாதிரி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிறோம். என்ன ஒரு ஒரு அவபக்தியான அகங்காரம் இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய அந்த கதவை அடைப்பது, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம இருப்பது. ஒவ்வொரு மனுஷனும் குழந்தை மேல தெளிக்கிற தண்ணியை வெறுக்கிற ஒவ்வொருத்தனும் அந்த சீஷர்கள் செய்த தவறே செய்து கிறிஸ்துவால் கடிந்து கொள்ளப்படுகிறார். கிறிஸ்து மாதிரி நாம் இருக்கணும், இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும்னா நம் குழந்தைகளை ஞானஸ்தானம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். என்ன சொல்லுதுங்க கால்வினுக்கு? லென்ஸ்கி என்றவரு தேவனுடைய ராஜ்யத்தில் வெளியே இந்த பிள்ளைகளை நாம் தள்ளிவிடுகிறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நாம் கடந்து போகும்படிக்கு அவரை வளர விட்டுறோம். குழந்தைகள் ஞானஸ்தானம் கொடுக்காம இந்த குழந்தைகளுக்கு விரோதமா செய்யக்கூடிய கொடுமைகளில் எத்தனை கொடுமைகள் இயேசுடைய நாமத்தில் இந்த குழந்தைகளுக்கு தேவன் அமைத்த அந்த கிருபையின் சாதனத்தை கொடுக்காம இருப்பது எவ்வளவு கொடுமை. வில்லியம் ஹெண்ட்ரிக்சன் இந்த குழந்தைகளை தன்னுடைய ராஜ்யத்தின் நபராக இயேசு இந்த பகுதியில் ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர்களை அந்நியர்களாக அவர் மதிக்காமல் தங்கள் சொந்த முயற்சினால் கிரியையினால் சபையில் சேரணும்னு வளர்ந்து விட்டு விடாமல் இவர்களை பரிசுத்த வித்தாக இந்த பகுதியின் அடிப்படையில் இந்த பிள்ளைகள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், உடன்படிக்கையின் அடையாளத்துக்கு உரிமை உள்ளவர்கள், அதை அவர்களுக்கு நாம் நிராகரிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். இது வந்து இப்படி நாம் அவர்கள் குழந்தை ஞானத்தையும் செய்யும் போது அவர்கள் வளர்ந்த பிறகு முழு இதயத்தோடு கிறிஸ்துக்கு தாங்கள் ஒப்புக்கொடுவதற்கு மிகவும் பலமான ஒரு ஊக்கமாக அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. ரயில் இதை சொல்லி ரெண்டு பேஜ் விளக்கம் சொல்றாரு ஏன் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு ஒரு ஓவர்வெல்மிங் கன்சர்ன், இவங்க எல்லாம் ஒத்து போய் மத்தேயு 19 மார்க் 10 பெரிய பகுதி நமக்கு குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு செய்யுது. அதான் சாதாரணப்பட்டவங்க இல்ல. யாராவது பாருங்க மேத்யூ ஹென்றி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கார், கால்வின் என்ன சொல்லியிருக்கார், ரயில் என்ன சொல்லியிருக்கார், ஹென்ரிக்சன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு யாராவது பிரெஸ்பிடேரியன் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்கன்னா நீங்கள் கலங்கி மை மறந்து நான் இன்னமே பிரெஸ்பிடேரியன் ஆயிடுறேன் போயிடக்கூடாது இல்லைங்களா. இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களே ஜெயின்ஸ், இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்களுடைய பாத ரட்சியம் கட்டுவதற்கு நம்ம தகுதி இல்லை, என்ன செய்யறது, இவங்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்களேன்னு சபை வரலாறு தெரிஞ்சா இதனாலதான் கோடிக்கணக்கான ஆனபாப்டிஸ்ட குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாதுன்ற அவங்க சாகடிச்சாங்க. என்ன பதில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம்? சரி என்ன பதில் கொடுப்போம் இந்த ஜெயின்ஸுக்கு? இவங்க எல்லாம் சொல்றாங்களே என்ன சொல்றதுன்னா நம்முடைய பதில், இவர்கள் எல்லோரும் மனிதர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். அதான் பதில். இவர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில் தவறு செஞ்சிட்டான். இதுக்கு அருமையான பதில் பார்த்தோம்னா ஸ்பர்ஜன் ஒரு பிரசங்கம் எடுத்தாரு, பேப்டிஸ்மல் ரீஜெனரேஷன், ஞானஸ்தானத்தினால் மறுஜன்மம் வருகிறதுன்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஒரு பிரசங்கம் எடுத்தாரு. முழு கிறிஸ்தவமே அவருக்கு விரோதமா நின்ன மாதிரி பயங்கர ஆப்போசிஷன், அவருக்கு பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. அந்த அப்போஸ் பண்ணி பயங்கர நியூஸ் பேப்பர்லாம் அது இது அவருக்கு விரோதமா பேசி, அவர் பிரசங்கத்துக்கு விரோதமா சபை இங்கிலாந்து சபை எல்லாம் பேச ஆரம்பிச்சது. அடுத்த வாரமே மனுஷன் என்ன பண்றாரு தெரியுமா, இன்னொரு பிரசங்கத்தை எடுத்தார். மார்க் 10 இதே பகுதி எடுத்து அந்த பிரசங்கத்துக்கு என்ன பதில் கொடுத்து என்ன தலைப்பு தெரியுமா, குழந்தைகளை இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள், ஞானஸ்தானம் தொட்டி கிட்ட கொண்டு வரல. அதான் தலைப்பு, Children are brought to Jesus, not to the font. அதான் தலைப்பு, பிரசங்க தலைப்பு. குழந்தைகளை இயேசுவின் இடத்தில் தான் கொண்டு வந்தாங்க, ஞானஸ்தானம் தொட்டிக்கிட்ட இல்ல. அந்த தலைப்பு அந்த சர்மன்ல இருக்கிற முதல் ஹெட்டிங் என்ன தெரியுமா, இங்கிலீஷ்ல வேடிக்கை, This text has not the shadow of the shade of the ghost of the connection with baptism. ரொம்ப அழுத்தமா இதை விட எப்படி சொல்றது, இந்த பகுதி ஞானஸ்தானம், ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஆவி இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அந்த ஆவிக்கு இருக்கக்கூடிய நிழலுக்கு அந்த நிழலுக்கு இருக்கக்கூடிய ஷேடு கூட இதுல இல்லைங்க. The shadow of the shade of the ghost of the baptism கூட இதுல இல்லை. அப்படின்னா என்ன சொல்றாரு, வேடிக்கையா ஒரு தலைப்பு இருந்தாலும் இந்த பகுதி அக்யூரேட்டா பார்த்தோம்னா ஞானஸ்தானத்துக்கும் இந்த பகுதிக்கும் ஒரு துளி சம்பந்தம் இல்லை. அதைத்தான் ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணார். ஏன்னா இவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதுக்கு விரோதமா அவர் நின்னு பண்ணணும் இல்லையா. இயேசு வந்து இந்த பகுதியில இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க குழந்தைகள் தான் போட்டிருக்கே தவிர, அவர் தொட்டு ஜபம் பண்ணோன்னு தவிர அவங்களுக்கு தண்ணி கிட்ட ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு கொண்டு வரலையே, எங்க போட்டிருக்குது ஞானஸ்தானத்துல, இதுக்கு என்ன தொடருது. இயேசு தன்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு தான் திட்டினாரே தவிர ஞானஸ்தானம் வருவதற்கா தொட்டிலிடம் கொண்டு வர்றதுக்கா அவர் திட்டினார் இல்லையே. அது அருமையா அவரு பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்துல விளக்குற, அவர்களை கையில எடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார், ஞானஸ்தானம் தொட்டில தூக்கி அவர்களை முக்கல. இங்க யாரோ உட்கார்ந்துகிட்டு அதே ஆகவே இதுக்கெல்லாம் என்ன பதில் கொடுப்போம், அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கலங்கக்கூடாது. இறையல் பயன்பாடு நமக்கு என்ன, இதுக்கும் ஞானஸ்தானத்துக்கும் ஞானஸ்தானத்தின் ஆவியின் நிழலின் ஷேடு கூட இதுல இல்ல. பதில் இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருமே ஒருவேளை குழந்தை ஞானஸ்தானம் சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சா இல்ல, தேவ வார்த்தைக்கு விரோதமானது. இவங்க ரொம்ப நம்மளை குற்றப்படுத்துறது. மத்தேயு எந்த இயேசு வந்து பிள்ளைகள் என்னிடத்தில் வரும் இடம் கொடுங்கன்னு சொன்ன அதே இயேசு தான் மத்தேயு 28 உலகம் எங்கும் போய் அவர்களை சீஷர்களாக்கி இல்லைங்களா, அவர்கள் வந்து இதனை விசுவாசித்து மனம் திரும்பி சீஷர்கள் ஆகணும். நான் கற்பித்த யாவை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற சீஷர்களே ஆகும், அவர்களையும் அவர் பிள்ளைகளையும் ஞானஸ்தானம் கொடுங்க இல்ல, சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. இது எல்லா இடத்துலயும் செய்யணும். இல்லங்க சபை ஆரம்பிச்சவனா மாறிடுச்சுன்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன் அவரே அந்த அதிகாரத்துல என்ன சொல்றாரு, எது வரைக்கும் செய்யணும், உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன், இதைத்தான் நீங்க செய்யணும் இல்லைங்களா. இது சோ கிளியர். அவங்க என்ன சொல்றது, நீங்க இயேசுவை நேசிச்சா இயேசுவை பின்பற்றினா குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் உண்மையா இயேசுவை நேசிப்பதுனால தான், வேதபூர்வமா இயேசுவை பின்பற்றுவதனால தான் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானமே நாங்க கொடுக்க மாட்டோம். உண்மையா உங்க குழந்தைகளை நேசிக்கிறதா இருந்தா, அவங்க ரட்சிப்பை பத்தி அக்கறையா இருந்தா நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. நம்ம என்ன சொல்றோம், நம்ம குழந்தைகளை உண்மையா நம்ம நேசிப்பதுனால தான், அவங்க மேல உண்மையான ரட்சிப்பின் அக்கறை இருப்பதனால தான் குழந்தையிலேயே ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க குழப்ப எங்களுக்கு விருப்பம் இல்ல. அவங்களா நினைத்து உணர்ந்து காஸ்பல கேட்டு வரணும், அது ரொம்ப தப்பு. ஒவ்வொரு புதிய ஏற்பாடு உதாரணங்களும் எங்கேயுமே குழந்தை ஞானஸ்தானம் நம்ம பார்க்க முடியாது, அது தப்பு இல்லைங்களா. பிராக்டிஸ் வந்து யோவான்ஸ்தானா கொடுக்கிற ஞானஸ்தானத்திலயும் அது இல்லன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. யூத மதத்தின் முறையில மனம் திரும்புதல் கொடுத்தாரு, அவரே என்ன சொன்னாரு, நீங்க வந்து மனம் திரும்புதலின் கனி இல்லாம வராதிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அவர் பாத்தீங்கன்னா குடும்ப உறவு வச்சுக்கிட்டு வராதிங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு வராதிங்க, அந்த உடன்படிக்கைன்னு பேரை சொல்லிக்கிட்டு வராதிங்க, மனம் திரும்புதலின் கனி இல்லையே விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த கல்லுல இருந்து கூட ஆண்டவர் ஆபிராம் பிள்ளைகளை கொண்டு வருவார். உடன்படிக்கை பேர் சொல்லிட்டு ஞானஸ்தானத்துக்கு எல்லாம் வராதிங்கன்னு திட்டினார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் ஞானஸ்தானம் புதிய ஏற்பாடுல இல்ல. அவங்க சொல்ற இன்னொரு இது வந்து குடும்பம் குடும்பமாக புதிய ஏற்பாடுல ஞானஸ்தானம் எடுத்தாங்களே அப்படின்னா குடும்பம் குடும்பமாக எல்லாரும் எடுக்கல, முனைய இடத்தேர் தான் எடுத்தாங்க. கொர்னலிய குடும்பம், லிடியாவோட குடும்பம், பிலிப்பியன் ஜெயிலர் அவங்க குடும்பம், இந்த மூணு குடும்பம் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த மூணு குடும்பத்துக்கும் அந்த குடும்பமாக எல்லோரும் சுவிசேஷத்தை கேட்டாங்க. ஆவியினால் நிறைந்த அந்நிய பாஷை பேசினாங்கன்னு கொர்னலியஸ் வருது. முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பத்துல குழந்தைங்க இருந்தாங்கன்னு யூகம் பண்றது தப்பு. புரியுதுங்களா? கால் ராங், ராங் அசம்ஷன்னால இந்த பகுதி ஞானஸ்தானத்தை பத்தி பேசல. இந்த மாதிரி ஹென்றி, மேத்யூ ஹென்றி, கால்வின் ரைல் அதெல்லாம் பேசும்போது நாம் குழம்பிடக்கூடாது. அவர்கள் மனிதர்கள், அவரும் தவறு பெற்றிருக்கலாம். ஓகே, ஒரு இறையல் பயன்பாடு. இரண்டாவதாக சபையாக இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன படிக்கணும்? சபையாக நம்ம இந்த பாடத்தில் புதிய பாடு என்ன சொல்லுதுன்னா, தேவன் சபையாக நம்மளை அழைத்தது வந்து இந்த உலகத்தில் கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கணும், கிறிஸ்துவுடைய மாதிரியை நம்ம பின்பற்றணும். நம்முடைய சாங்கிஃபிகேஷன் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுவது இல்லைங்களா? ரோமன், ரோமன்ஸ்ல போட்டிருக்கு, நாம் முன்குறிக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது, தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறணும், நாம் கிறிஸ்து மாதிரி மாறணும். எப்படி நம்ம கிறிஸ்துவாக மாறுறோம்? 2 கொரிந்தியர் 3:18 என்ன போட்டிருக்கு? அவர் கிறிஸ்துவை இந்த வேத வசனத்தில் நம் கண்ணால் கண்ணாடியில பாக்குற மாதிரி அவர் எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார்னு பார்க்க பார்க்க படிக்க ஆவியானவர் நமக்குள்ள ஒரு ஆபரேஷன் செய்து கிறிஸ்து மாதிரி நம்மளை சிந்திக்க, கிறிஸ்து மாதிரி நம்மளை பிஹேவ் பண்ண, கிறிஸ்து மாதிரி நம்மளை மறுரூபமாக்குறார். தட்ஸ் அவர் கோல். கிறிஸ்து மாதிரி நம்ம ஆகணும், சபையாக கிறிஸ்து மாதிரி நம்ம ஆகணும். இந்த பகுதியில கிறிஸ்துவ நம்ம பாக்குறோம், கிறிஸ்து பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துகிட்டார், அவருடைய ஆட்டிடியூட் கிறிஸ்து கிட்ட, அவர் சிலுவைக்கு நோக்கி போயிட்டு இருக்கும் போது அவ்வளவு பிஸியான நேரத்துல பிள்ளைகிட்ட அவர் எப்படி நடந்துகிட்டார்னு போட்டிருக்கு. நாம் கிறிஸ்துவ பின்பற்றுகிற சபையா இருந்தா, கிறிஸ்துவின் சாயலா மாறிக்கிட்டு இருக்கிற சபையா இருந்தா, இந்த பகுதி நமக்கு நமக்கு மத்தியில இருக்கிற பிள்ளைகளுக்கு சபையாக நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கு. கிறிஸ்து இந்த உலகத்துல இல்ல, கிராம கிராமமா அவர் போயிட்டு இல்ல, பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆனா அவர் ஆவி நமக்குள்ள கொடுத்து நம்ம இருதயங்களில் குடி இருக்கிற கிறிஸ்து, அவர் சபையாக இந்த உலகத்துல நம்மளை என்ன விரும்புறார், அவரை நம்ம பிரதிபலிக்கணும், அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கணும். இந்த சந்ததியில எந்த பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து வந்து அந்த பிள்ளைகளை கையில தூக்கி அவங்க தலைமையில கை வச்சு ஆசீர்வதிச்சு ஜபம் பண்றது அந்த அனுபவம் எந்த பிள்ளைக்கும் இருக்காது. அவர் ஒரு தடவை செஞ்சார், செஞ்சு காமிச்சார். அது செய்வதனுடைய அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? என்னுடைய சபை, எனக்கு அப்புறம் வரப்போற சபை, காலா காலமா இந்த உலகத்துல இருக்கிற போற சபை, இந்த உலகத்துல திக்கற்ற நிலையில, இந்த உலகத்துல பாவ உலகத்துல பிறந்த இந்த பிள்ளைகளுக்கு என் சபை என்னுடைய மனநிலையை பிரதிபலிக்கணும், என்னுடைய மனப்பான்மையை, என்னுடைய அணுகுமுறையை பின்பற்றணும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார். பிள்ளைகளை நம்ம எப்படி பார்க்கிறோம், சபையாக நம்ம எப்படி பார்க்கிறோம், அந்த சீஷர்களுடைய கான்ட்ராஸ்டும் இயேசு நடந்துகிட்டதும் ஒரு முரண்பாடா நமக்கு காமிக்கும் போது என்ன சொல்லப்படுது? சீஷர்கள் மாறி நம்ம நடந்துகிட கூடாது, இயேசுடைய சரீரமாக சபையாக அவருடைய சாயலா மாறி வருகிறவர்களா இருந்தோமானால் இயேசுடைய மனப்பான்மை, இயேசுடைய அணுகுமுறை தான் பிள்ளைகள்கிட்ட நமக்கு இருக்கணும். அந்த பிள்ளைகளை கையில எடுத்து அவர்களை ஆசீர்வதித்தாரு, அந்த பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு அன்பு காமிச்சாரு, அவர்களை ஆசீர்வதித்தார் இல்லைங்களா? ஒரு இன்டென்ஸ் வேர்டு, அவர்கள் மேல் ஆசீர்வதித்தார். தேவனுடைய தயவு அவர்கள் மேல் வரணும்னு ரொம்ப விரும்பி ஊக்கமா அவர்களுக்காக ஜபித்தார். சபையாக பிள்ளைகளை நம்ம எப்படிங்க பாக்குறோம், நம்ம நூற்றாண்டுல இருக்கிற பிள்ளைகளை நம்ம எப்படி பாக்குறோம், அவர்களை ஆசீர்வதித்தார்னு புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் சாபம் இப்போ கான்ட்ராஸ்டா வரும். லூக்கா 6:28 வருது, ரோமர் 12, அவர்களை சபிக்காமல் ஆசீர்வதிங்கள், சபிச்சாலும் நீங்கள் ஆசீர்வதிங்கள். நம்ம அந்த பிள்ளைகளை எப்பொழுது ஆசீர்வதிக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நம்முடைய ஆட்டிடியூட் பிள்ளைகளுக்கு விரோதம், பிள்ளைகளை பார்த்தா எப்படி இருக்கணும், இயேசு பிள்ளைகளை எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி இருக்கணும். நம் பிள்ளைகளை ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது, ஆனா இயேசு மாதிரி அந்த பிள்ளைகள் கிட்ட நடந்துக்க முடியும். சபையாக இயேசு மாதிரி அந்த பிள்ளைகள் கிட்ட ஆவியானவர் வந்து அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்ம இதயத்துல ஏற்படுத்தணும். சில பேருக்கு பிள்ளைகள்னா நமக்கு எப்படி பாக்குறோம் நமக்கு தெரியல, இயற்கையாவே நம்ம அனுபவத்தினால சில காரியங்கள்னால சில பேருக்கு பிள்ளைகளை பிடிக்கிறது இல்லை. அப்ப பாரு ஒரு நியூசன்ஸ் நய 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 அணிக்கிட்டு அப்படின்னு அப்படிலாம் விரட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைகள். ஆனா சபையாக நம்முடைய மனப்பான்மை உங்களுக்கு அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தா நீங்க அதை மாத்திக்கணும், இயேசு பார்த்து கத்துக்கணும். நீங்க இயேசு மாதிரி மாறணும்னா பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வரணுமே, அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமே. கியூட்டா கொஞ்சம் அது மேல அன்பு காட்டுறோம், அழகா இருக்குதேன்னு பேரல அது ஒரு விஷயம். ஆனா அந்த பிள்ளைகள் இயேசு பாக்குற மாதிரி பார்த்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்காக ஊக்கமா ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை தேவன்கிட்ட கொண்டு வருகிற மனப்பான்மை நமக்கு இருக்கணுங்க. அதாங்க நம்ம படிக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா, எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? இயேசுடைய திறந்த அன்பான மனதை இயேசு உன்னை இவ்வளவு நேசிக்கிறாரு நம்ம நடத்தையின் மூலமா காட்ட முடியுமா? அதாங்க சபையை நம்ம படிக்க வேண்டியது. எந்த ராயல் குழந்தை ஞாயிற்று பத்தி ரொம்ப பேசினாரோ அவர் அருமையான ஒரு காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுற கூட சில காரியங்கள் அருமையா சொல்லி இருக்காங்க. ராயல் சொல்றாரு இதுல நாம் படிக்க வேண்டியது பிள்ளைகளுடைய ஆத்மா சபை எவ்வளவு கவனம் கொடுக்கணும் என்பதை பாருங்கள். சபைக்கு தலைவரான இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இன்னும் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் பெரியவங்க ரட்சிக்கப்படாம அறிவில்லாம அழிஞ்சுகிட்டு இருக்கும் போது அவர் நேரத்தை எடுத்து அவருடைய வல்லமையான இருதயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. தன்னுடைய செயல்னால தன்னுடைய வார்த்தைகள்னால அந்த பிள்ளைகள் மேல உள்ள பாசத்தை அவருக்கு அன்பை அவர் காமிச்சாரு. நாம் ஒருபோதும் இந்த பிள்ளைகள் தானா வளர்ந்துரும் தானா இருந்து ஆயிரும் நம்ம நினைக்க கூடாது. அவருடைய கேரக்டர் முதல் 7 வருஷத்துல ரொம்ப ஆழமா பாதிக்கப்படுகிறது. அவங்க ரொம்ப சின்னதா இருக்கிறாங்க அதனால தீமை செய்ய முடியாது, ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவங்களால சத்தியம் புரிஞ்சுக்க கொள்ள முடியாதுன்னு நாம் நினைக்க கூடாது. அவங்க குழந்தை விதங்கள்லயே தங்களுடைய ஆத்மாவை பத்தி வரப்போற உலகத்தை பத்தி பரலோகத்தை பத்தி சிந்தித்து கற்பனை பண்ண முடியும். பெரியவங்களை விட அதிகமான ஆழமான நம்பிக்கைகளை அவர்கள் வளர்த்துக்க முடியும். அவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறது. தேவன் அந்த மனசாட்சியில் அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். பாவத்தில் எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நித்திய ஆத்மா பரலோகத்திலேயோ நரகத்திலேயோ வாழக்கூடிய நித்திய ஆத்மா இருக்கு. நாம் சீக்கிரமே அவர்களை இயேசு கிட்ட கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்கு சபையின் இந்த பகுதி சபை வந்து பிள்ளைகளுக்கு எவ்வளவு கவனமாக கவனிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவ சபையினுடைய கடமை அந்த பிள்ளைகளுடைய பயிற்சிக்காக அவங்க எல்லா முயற்சிகளும் செய்யணும். பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கப்படணும், தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுக்கப்படணும். அவர்கள் ஒவ்வொரு சபையும் அந்த பாசத்தோடு அந்த பிள்ளைகள் மேல் கவனத்தை எடுத்து இதுதான் நாம் எல்லாம் இறந்து போன பிறகு இந்த இடங்கள்ல உட்காரக்கூடியது இந்த பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் மேல மிகுந்த கவனத்தை கொடுக்கணும். நம்முடைய முயற்சிகள் மேல் கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். ஒரு சர்ச்சும் சுகமான நல்ல சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க சின்ன பிள்ளைகளை சோம்பேறித்தனத்துல இஷ்டத்துக்கு விட்டுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளைகளுக்கு கெட்டதும் செய்ய தெரியாது நல்லதும் செய்ய தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிறிஸ்துவுடைய மனது உங்ககிட்ட இல்ல. எந்த சபை தன் பிள்ளைகளை வீட்டுல சோம்பேறித்தனமா அங்கேயும் இங்கேயும் ஓடுவதற்கு தெருவில் ஓடுவதற்கு விட்டு விட்டு வந்து சபையில உட்காருறாங்கோ சோதகரமான சபை. அந்த சபை தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக்கலாம், நாங்க ரொம்ப மெம்பர்ஸ் இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் எங்க பிள்ளைகள் இதயத்தை மாத்தினா தவிர மாற முடியாதுன்னு என்னென்னவோ சாக்கு சொல்லலாம். கடவுள் தான் மாத்த முடியும், அவர் நினைச்ச நேரத்துல அவர் மாத்துவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க மகா பெரிய கடமையிலிருந்து தவறுகிறார்கள். கிறிஸ்து கிட்ட நம்ம பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு எல்லா சாதனங்களும் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் மகா பெரிய பாவத்தை நாம் செய்கிறோம் அப்படின்ற. ஓகே, சபையாக நம்ம இதுல என்ன படிக்கிறோம், நாம் கிறிஸ்து மாதிரி இருக்கணும், அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளை கிறிஸ்து மாதிரி பார்க்க கடிச்சுக்கணும். இந்த பகுதி அதான் நம்ம கொடுக்குறது. ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஸ்பெஷல் கவனம் அந்த பிள்ளைகளுக்கு செலுத்தணும். அவங்களை ஒரு நியூசன்ஸா பார்க்கக்கூடாது. அவங்க சபிக்கிறவர்களா இல்ல, அவங்களை ஆசீர்வதிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். திறந்த இதயத்தோடு அவங்களை அவங்க மேல ஆசீர்வாதம் ஜபம் வரணும்னு பார்க்கணும். இது ஒரு பயன்பாடா நம்ம கூட எடுத்துக்கிட்டு, நமக்கு எல்லாத்துக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, சர்ச்சில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜபிக்கணும் இல்லையா. வரப்போற ஃப்ரைடே பிரேயர் மீட்டிங்ல ஏன் நம்ம பிள்ளைகளுக்காக, நமக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கணும்னு ஏன் ஒரு உபவாசம் ஜபம் நம்ம செய்யக்கூடாது? யோசிச்சு பாருங்களேன், அந்த பிள்ளைகள் மேல இந்த ஒரு பயன்பாடா இதுல எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல வரணுமேனு ஊக்கத்தோடு ஜபிக்க நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஊழியர் செய்யணும், ரொம்ப அந்த சபை அதுல ஈடுபாடா இருக்கணும், ஈடுபாடா இருக்கணும். அது ஒரு பயன்பாடா நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஒரு இறையியல் பயன்பாடு பார்த்தோம், ஒரு எக்லிசியாஸ்டிக்கல் அப்ளிகேஷன் சபையாக இந்த பகுதியில் இருந்து, கடைசியாக ஒரு குடும்ப பயன்பாடு. குடும்ப பயன்பாடு பேரண்டிங், பெற்றோர்களுடைய கடமை என்ன நம்ம பார்க்கிறோம். பேரண்டிங், பிள்ளை வளர்ப்பு ஒரு பெரிய சேலஞ்சுங்க, நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். எனக்கும் பெரிய சேலஞ்ச், என்னுடைய பர்சனல் வேலை, சபை வேலை, இதை வச்சு பேரண்டிங் பண்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங் தான். டே ரெகுலரா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா, ஏன் பேரண்டிங் சேலஞ்ச்? நம்ம ஏன் அந்த அதுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை சால்வ் பண்ணணும்னா பாருங்களேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறது, பேரண்டிங் ஏன் சேலஞ்சுனா ரொம்ப நேரம் எடுக்குது, ரொம்ப செலவு, ரொம்ப ஜாப், ஃபுல் டைம் ஜாப் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான், நிறைய நேரம் எடுக்குது, ரொம்ப சேலஞ்சிங் தான். ஆனா ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் பேரண்டிங்ல நமக்கு இருக்கு. பிள்ளை வளர்ப்புல ரெண்டு பெரிய ராட்சசங்க கூட சண்டை போடுற மாதிரி ஒரு வேலை நமக்கு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்க எடுத்து எடுக்கணும், ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னா நமக்கு விரோதமா நிக்கிற ரெண்டு ராட்சசம் கூட சண்டை போடுற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. ஒன்னு வெளியில இருந்து வருகிற ஒரு பிரஷர், இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருந்து வருகிற ஒரு பிரஷர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இது ரெண்டு தான் நமக்கு இருக்கிற சத்ரு. இத சரியா பிள்ளை வளர்ப்புல நம்ம முயற்சி எடுக்கணும்னா இந்த ரெண்டு பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். சரிங்களா, ரெண்டு புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது என்ன, வெளியில இருந்து வர பிரச்சனை. நம்ம வாழ்ற ஒரு சமுதாயம், கலாச்சாரம், உலகம், பாவ உலகம் நம்ம பிள்ளைகளை பாதிக்காம இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய நேபர்ஸ் எல்லாம் பாதிக்காம இல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து நம்மள மாதிரி அவங்க வளர்ந்துகிட்டு இல்ல. நீங்க அதை யோசிக்கிறீங்களா, உங்க காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் நான் வளர்ந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறேன், நம்ம எல்லாரும் அப்படித்தான் வளர்ந்துருக்கிறோம். நம்ம காலம் வித்தியாசம், நம்ம கேம்ஸ் எல்லாம் வித்தியாசம். யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ரொம்ப அத்த பசங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அந்த அத்த பசங்க நாங்கெல்லாம் கல்லுங்க, ஸ்மால் ஸ்மால் ஸ்டோன்ஸ் எல்லாம் வீடு கட்டினா நிறைய கல்லுங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்போம். மேல போட்டு போட்டு அது ஒரு கேமா இருந்துச்சு. கில்லி தாண்டல் அதெல்லாம் தெரியுங்களா, அது ஒரு கேமா இருந்துச்சு. பொம்பரம் ஆடுவோம், கோலி ஆடுவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் கிரிக்கெட் எல்லாம் ஆடுவீங்களானா பேட் வாங்குறதுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு வாங்கி தர மாட்டாங்க. லெக் கிரிக்கெட் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, கால் தான் பேட்டா இருக்கும், எங்களுக்கு பேட் கால் அடிச்சுக்கும். லெக் கிரிக்கெட் ஆடுறது அந்த மாதிரி, சைக்கிள் டயர், பழைய சைக்கிள் டயர் இருந்தா அதை எடுத்து ஓட்டு. நிறைய வெளியில இடம் இருந்துச்சு, இவ்வளவு பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நிறையா ஓடுவோம், ஆடுவோம், ஓபன் ஸ்பேஸ் கத்துவோம். பிள்ளைகளா வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து, இதான் அம்மா, நான் தான் அப்பா, குள்ளமா இருக்கிற ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தை தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அதை திருடம் போலீஸ், அந்த மாதிரி நிறைய கற்பனைக்கு இடம் இருந்துச்சு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இடம் இருந்துச்சு, நிறைய காரியங்கள் குழந்தையா நமக்கு தெரியாம இருந்துச்சு. வளர 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லைங்களா. நமக்கு வருகிற அறிவு இன்ஃபர்மேஷன் வந்து படிப்படியா, ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் பிரைமரி, அதுக்கப்புறம் ஹைஸ்கூல், காலேஜ், வாழ்க்கையின் பல ரகசியங்கள் நமக்கு தெரியாம இருந்துச்சு. அது கத்துக்கிட்டு வளர்றதுதான் நம்முடைய வளர்ப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப வளர்ற பிள்ளைகள் அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியுமா, வித்தியாசமான என்விரான்மெண்ட்ல அவங்க வளர்றாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் மீடியா ஏஜ் வந்துட்டு அவங்க இன்டர்நெட் உலகத்துல வாழ்றதுனால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அறிவும் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அநேக காரியங்கள் வெகு வேகமா அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி இல்ல, அவங்க மைண்ட் அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்த முடியாத ஒரு வெளியில போய் நிறைய ஆடுற மாதிரி இல்ல. எஸ்பெஷலி இந்த கொரோனா டைம்ல நம்ம கட்டுக் கொடுக்கறது மாத்திரம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. டிவியில கத்துக்கிறாங்க, மொபைல்ல கத்துக்கிறாங்க, இன்டர்நெட்ல கத்துக்கிறாங்க. அது வந்து பெரிய அவங்க சின்னவங்க வித்தியாசம் பாக்குறது இல்ல. ஐயோ பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்க கூடாது, பிள்ளைகள் இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு பாக்குறது எல்லாம் கொடுத்துருது. அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. நமக்கு சின்ன வயசுல நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு, ரகசியம் இருந்துச்சு, இதெல்லாம் தெரியாம இன்னோசன்ஸ் இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஓவர் எக்ஸ்போஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதிகமான தவறான எக்ஸ்போஸ்ட் இன்ஃபர்மேஷன், பல இன்ஃபர்மேஷன் பெருசானாதான் தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் இல்லன்ற நிறைய ஓவர் எக்ஸ்போஸ்னால அவங்க மைண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைஞ்சு அவங்க உணர்ச்சிகள் அதை கட்டுப்படுத்த முடியாம நடத்த முடியாம பலவிதமான சோதனைக்கு உட்படுகிறாங்க. இந்த கெட்டு போன உலகம், தப்பான எண்ணங்கள், தப்பான ஆசைகள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் அவங்க மனசை பாதிக்கு. இப்படி வடிவமைக்க போற வடிவமைக்கப்பட்டுகிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இவங்க சொல்றாங்க வரப்போற காலத்துல பெரிய பிரச்சனைகளா மாறப்போ. ஏன்னா தாங்கள் கவனிச்சு பாத்துருக்கீங்களா, நம்ம குழந்தைங்களை மாதிரி பேசணும். இப்ப குழந்தைங்க குழந்தைங்க மாதிரி பேசுறது இல்ல, தெரியுங்களா, பெரியவங்க மாதிரி பேசுதுங்க, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுதுங்க. எவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அந்த தெரிஞ்ச இதுல ஆங்காரம் ஜாஸ்தி, எதிர்ப்பு ஜாஸ்தி, அதெல்லாம் இருக்கு. நம்ம அப்படி பல விதத்துல அப்படி இல்ல. நம்ம இப்படி இல்லையே, ஏன் நம்ம புள்ள வண்டி இப்படி இருக்குன்னு யோசிச்சு கேட்டுருக்கீங்களா? இவ்வளவு நம்ம இல்லாம இருந்தோமே. ஏன்னா இப்ப அவங்க வளர்ற வாழ்ற காலம் வித்தியாசம், வெளியில இருந்து அவங்களுக்கு வருகிற பாதிப்பு அவங்களை பல விதத்தில் கட்டுப்பட முடியாம ஒரு ரெஸ்ட்லெஸ் அவங்கள ஆக்கி, எது இருந்தாலும் திருப்தி இல்லை அவங்களுக்கு. சின்னதெல்லாம் நம்ம திருப்தி ஆகும், ஒரு எட்டனா 25 பைசா கொடுத்து அதுல வாங்கி கொஞ்சம் பிஸ்கெட் வாங்க அதே ஆனந்தம் நெய்மரம். இப்ப எவ்வளவு பெருசா வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்றி இல்லை, ஒரு பெருசா திருப்தி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஏஜ் வந்து அவங்க மனத உணர்ச்சிகளை அவங்களுடைய சைக்காலஜி அவ்வளவு பாதிச்சிருக்கு. இது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஆங்காரம் பிடித்த பிள்ளைகளாக பெற்றோர் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிட்டதுனால எதிர்ப்பு, அதிருப்தி, நன்றி கெட்டத்தனம், சுய கட்டுப்பாடு இல்லாம வெக்கம், அவமானம், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகுது. அதெல்லாம் இல்ல இப்போ, சரிங்களா? இந்த மாடர்ன் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா வரப்போற காலத்துல அது ஆல்ரெடி ஏற்பட்டு இருக்கு. குழந்தைங்களுடைய கிரைம்ஸ் ரொம்ப அதிகமா பழைய காலத்தை விட இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பழைய காலத்துல பெரியவங்களே செய்யக்கூடாத தப்புங்களை இப்ப சின்ன பசங்க செய்யறாங்க. அதனாலதான் சிறியவர்களுடைய சீர்திருத்த ஜெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து வருகிற பாதிப்பு, ஓவர் எக்ஸ்போஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களை பாதிக்கும். அதிகமான காரியங்கள் வெகு சீரத்துல கத்துக்கிறாங்க, அதை சமாளிக்க முடியாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்துவோம்? இதான் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். முதல் ராட்சஸ வெளி உலகத்துல இருந்து வருகிற பாதிப்பு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ப்ராப்ளம் இது ஓவர் எக்ஸ்போஸ் ஜெனரேஷன், அது ஒரு பக்கம் இருக்க, அது ஒண்ணு இருந்தா போது அதை இன்னும் மோசமாக்கும்படிக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு ராட்சஸ, இன்னொரு ராட்சஸ என்ன அது, பேரண்டிங்ல இருக்கக்கூடிய இன்னொரு இன்டர்னல் பிரஷர், வெளியில இருந்து வர பிரஷர் மாத்திரம், இன்டர்னல் பிரஷர் என்ன, அவர்கள் இந்த உலகத்தில் சீர்கெட்ட இயற்கையோடு பிறந்திருக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம பிள்ளைகள் எவ்வளவு அறியாமல் இருக்கலாம், அப்பாவியா இருக்கலாம், ஆனா பாவிகள், அப்பாவிதான் ஆனா பாவி, அனுபவம் இல்லாம இருக்கலாம், கியூட்டா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பாவம் தெரியாதுன்னு நினைக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பயங்கரமான பாவத்துக்கும் வெத அவங்க இருதயத்துல ஆல்ரெடி இருக்கு, வெத இருக்கு. எப்படியாவது அவங்க கடவுள் கிட்ட வந்துருவாங்க, எப்படியாவது சரிங்கி அப்படியே பரலோகத்துக்குள்ள சரிங்கி வந்துருவாங்கன்னு ஒரு காலம் நீங்க நினைக்க கூடாது. அவங்க சரிங்கி போறது நரகத்துக்கு தான் போவாங்களே தவிர சரிங்கி தானா பரலோகத்துக்கு வரவே மாட்டாங்க. பாவத்தை பாவத்தின் பக்கம் இழுப்பதற்கு ஏற்கனவே அவங்களுக்குள்ள உட்பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இயற்கை இருக்கு, ஒரு இன்பில்ட்னுவாங்க. அது ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு இன்பில்ட் டிரைவ். இந்த உலகத்துல கடவுளை தேடிக்கிட்டு நீதியை தேடிக்கிட்டு அவங்க வரல, தங்களுடைய பாவ சீர்கட்டை பாவ ஆசைகளை நிறைவேற்றணும்னு பிறந்திருக்கிறாங்க. எவ்வளவுதான் அழகா இருக்கலாம், எவ்வளவுதான் இதா இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைகள் சீர்கட்ட சிருஷ்டிப்புகள், சீர்கட்டவர்களாக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. நாம் இது ரெண்ட புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்ட புரிஞ்சுக்கிற இந்த அறிவின் அடிப்படையில ஏற்படுத்துகிற பிள்ளை வளர்ப்பு கொள்கைகள் தான் சரியா வேலை செய்ய முடியும். இது ரெண்டு இல்லாம நம்ம என்ன முயற்சிகள் பிள்ளைகளை திருத்தணும்னு பார்த்தாலும் அது சரியாவே வராது. இதுதான் பவுண்டேஷன். ரெண்ட புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னலா இந்த உலகத்தின் பலவிதமான பாதிப்புனால அவர்கள் ஓவர் எக்ஸ்போஸ்ல இருக்கிறாங்க. ரெண்டாவது, உள்ளுக்குள்ளேயே சீர்கட்டவர்களாக எல்லா பாவத்துக்கு விதை உள்ளவர்களாக பிறந்திருக்கிறாங்க. நாம் காண்டி அவர்களை இது ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு நாம் கிறிஸ்துவ கிட்ட அவங்களை கொண்டு வருவதற்கு தீவிரமான ஊக்கமான செயல்கள்ல நாம் ஈடுபடலன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விதைகள் அறுப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கு, சந்தர்ப்பத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கு, அது வெளியில வந்தே வரும். அப்ப இந்த மாதிரி எக்ஸ்போஸா இருக்கிற ஜெனரேஷன், அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் 22:15 பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரும்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பெரும்பு மதியினம் ஒட்டி இருக்கும். நம்ம பிள்ளைகளை அவங்களா வளர்த்தோம்னு விட்டீங்கன்னா அவங்களுடைய சீர்கேடை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாகத்தான் வளருவாங்க. நம்ம இந்த கேள்விப்படுறோம், அந்த பிள்ளை எவ்வளவு சீரியல் கில்லராமே, எவ்வளவு பேரை கொண்டுட்டானே, எப்படி வளர்ந்திருப்பான், அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படி ஆயிட்டானே. அத கவனிச்சுக்கல பிரச்சனை, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்களோன்றது பிரச்சனை இல்ல, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய தவறினாங்கன்றது தான் பிரச்சனை. அதனாலதான் பிரச்சனை. இந்த பெற்றோர்கள் எதுவும் செஞ்சிடல, அந்த பெற்றோர்கள் சில காரியங்கள் செய்ய தவறினாங்க. என்ன, அந்த சீர்கேடான இயற்கையை ஒடுக்க கட்டுப்படுத்த சீர்திருத்த அவங்க தவறினால்தான் அந்த பிள்ளையினுடைய இதயத்தில் இருக்கிற அந்த விதை வெளிப்புறங்காரமா வெளிப்பட்டு மனம் திரும்பல. பாருங்க ஒரு சங்கீதம் 58:3 என்ன சொல்லுது, அதுல வந்து சீர் கற்பத்தில இருந்தே அவங்க வழி தவறி போறாங்களா, தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். எப்போ தாய் வயிற்றுல வெளியே வந்த உடனே பொய் சொல்லினாலும் வழி தப்பி போறாங்களா, சர்ப்பத்தின் வஞ்சிக்கும் ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பிள்ளைகள்ல பாம்பு விஷம் இருக்கு, பாம்பு மாதிரி பிறந்திருக்கிறாங்க. என்னங்க பாஸ்டர் எங்க அழகான பிள்ளைகளை இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் பிள்ளைகளை தான் இப்படி சொல்றேன், இப்படிதான் பிறக்கிறாங்க. பாம்புகளாக, பாம்புகளை வளர்க்கிறதாக நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, பாம்பின் விஷம் அவங்களுக்கு இருக்கு. அதான் தியாலஜி என்ன சொல்லுவாங்க, இதுதான் டோட்டல் டிப்ராவிட்டி. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, அவங்க சீர்கட்டு தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. ஆகவே இது ரெண்டு பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு பிரச்சனையை எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிள்ளை வளர்ப்பு சரியான பாதையில இருக்கும், சரியான பாதையில இருக்கும். பேரண்டிங், நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் பிரஷர், ஓவர் எக்ஸ்போஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதிகமான இன்ஃபர்மேஷன், வெகு சீரத்தில் கத்துக்கிட்ட ஒரு பிள்ளைகள், அது மாத்திரம் இல்ல உள்ளுக்குள்ள பாவ இயற்கை உள்ள பிள்ளைகள், ரெண்டு சேலஞ்சஸ். இந்த ரெண்டு சேலஞ்சஸ் தான் அத்திபாரம் சரியான பிள்ளை வளர்ப்பு நம்ம செய்யறதுக்கு. இது உலக மனுஷர்களுக்கு அவ்வளவு தெரியாது, ஆனா பயப்படுறாங்க இந்த பிள்ளைகள் என்னத்தான் ஆக போதோ அப்படின்னு. ஆனா இந்த சேலஞ்சஸ் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் நம்முடைய முயற்சிகள் தீவிரமா இருக்கும், சீரியஸா இருக்கும். பிள்ளை வளர்ப்பு ப்ரையாரிட்டியா பார்ப்போம், அது தானா வளருதுங்க, எனக்கு வேலை பிஸி, எனக்கு சமையல் பிஸி, அங்க செய்யறது செய்யறது பிள்ளைகளா தானா வளர்ந்துச்சு, எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். இல்ல, நீங்க வளர்க்கணும், உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு ராட்சசங்க உங்க பிள்ளைய அழிக்கணும்னு பாக்குறது, அதுல இருந்து நீங்க தான் அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். என்ன செய்யுது, நம்முடைய பொறுப்பு என்ன? கடவுளுடைய வார்த்தை இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் கொடுக்குது? அந்த பிள்ளைகளை அடிச்சு உதச்சு கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு கண்ட்ரோலா கொண்டு வந்துடலாமா? இல்ல, பிராங்க்லி வெளியில வந்தா கண்ட்ரோலா கொண்டு வர மாதிரி நீங்க வளர்க்கலாம், அதெல்லாம் டெம்பரவரி தான். அந்த கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒழுங்கா இருக்கங்க. சம்பாதிக்க ஆரம்பிக்கிட்டோம், வெளியே போக ஃப்ரீடமா இருக்க ஆரம்பிக்கிட்டோம், ஆனா இருக்க ஆரம்பிக்கிட்டோம், அப்ப தெரியும் அவுட்வர்ட் பிஹேவியர் எல்லாம் போயிடும். ஆகவே இதுக்கு என்ன விடை? முதலாவது, இது ரெண்ட புரிஞ்சுக்கிட்ட நாம், நம் பிள்ளை வளர்ப்பினுடைய பிரதான நோக்கம், இப்படி எக்ஸ்டர்னலா எக்ஸ்போஸ் ஆகி உள்ளுக்குள்ள சீர்கட்டுங்கிற பிள்ளைகளுக்கு நாம் பிரதான பிள்ளை வளர்ப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது கற்ப வேதனைப்பட்டாவது அந்த பிள்ளைகளை ஏத்துக்கிட்ட கொண்டு வந்துடுறோம். That's the priority. பிள்ளை வளர்ப்பின் நோக்கம் என்ன? அவர்களை ஏத்துக்கிட்ட கொண்டு வரணும். அது ஒண்ணு தான் காப்பாற்ற முடியும், அது ஒண்ணு தான் நம்பிக்கை. அவங்க வெறும் வெளியில ஒழுக்கமா இருக்கிறாங்க பாஸ்டர், என் பிள்ளைங்க எவ்வளவு டீசென்ட் பார்க்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றாங்க, ரொம்ப நல்ல ஒழுக்கம் பிள்ளைங்க, வெளியில முத்துங்க. ஆனா ஒளிய வெளியில இருக்கிறது நல்லது தான், அதை கத்து கொடுக்கணும். ஆனா கடவுள் அவங்க இருதயத்தை மாத்தாவிட்டா அந்த ஒழுக்கல் எல்லாம் கொஞ்ச நாள் இந்த வீழ்ச்சி அடைந்த பாவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால் மறுரூபம் அடைவதற்கு நாம் கொண்டு வரணும். நம்முடைய கடமை என்ன? முழு பிள்ளை வளர்ப்போம் வேதம் ரொம்ப சுருக்கமாக ரெண்டு கட்டளையில கொடுக்குது. புதிய ஏற்பாடுல ரெண்டு கட்டளையில இருக்கு, அதுல எவ்வளோ பயன்பாடு எடுத்துட்டு வரலாம். ஆனா ரெண்டா சொல்லுது என்ன? ஒரு சில காரியங்கள் நீங்க செய்யக்கூடாது, ஒரு சில காரியங்கள் நீங்க செய்யணும். என்ன செய்யக்கூடாது? இப்படி வளர்ற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கொலோசியர் 3:21, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். நம்ம என்ன சொல்றேன், என்ன கோபப்படுத்தாத, என்ன கோபப்படுத்தாத, நம்ம கோபப்படுறத பத்தி கவலைப்படுறோம். வேதம் அதுக்கு மாறாத அவர்கள் டிஸ்கரேஜ் ஆகும்படிக்கு, இங்கிலீஷ்ல நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, அவர்கள் கசப்படைந்து போகாதபடிக்கு, அவர்கள் இரிட்டேட் ஆகாதபடிக்கு, அவர்கள் வெறுத்து போகாதபடிக்கு, அவர்களை எப்ப பாரு கோபம் மூட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இது செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்னு இருக்கு, அது அருமையா போட்டிருக்கு, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். பெற்றோர் பிதாக்களே உங்க பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டி அவங்களை இரிட்டேட் பண்ணி அவங்களை வெக்ஸாக வைக்காதீங்க. எப்படி? தேவையில்லாம சிறிதான காரியங்கள்ல, அநியாயமான காரியங்கள்ல, சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு, அவங்களை தாழ்மைப்படுத்திக்கிட்டு, தப்பா அவங்கள தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு, அவங்களுக்கு பச்சபாதம் காமிச்சுக்கிட்டு, அவங்க மேல அக்கறை இல்லாம இருக்காதீங்க. அவங்கள அன்போடு நடத்தி, அவங்க இருதயம் தளர்ந்து சோர்ந்து போய் ஒரு ஊக்கமோ இல்லாம போயிரா, அவங்க ஆவி உடைஞ்சு போகாதபடிக்கு அவங்கள பண்ணிராதீங்க. டு நாட், உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. இதே கட்டளை தான் எபேசியர் 4:6-4, எபேசியன் 6:4. பிதாக்களே நீங்களும் உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பாருங்க, நெகட்டிவ் என்ன செய்யக்கூடாது, அவர்களை கோபப்படுத்தக்கூடாது. பாசிட்டிவ் என்ன? அவர்களை கர்த்தருடைய சிச்சையிலும் போதகத்திலையும் அவர்களை வளர்க்கணும். நம்ம தான் வளர்க்கணும், நம்ம தான் கொண்டு வரணும். வளர்ந்துட்டாங்க அவங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம வளர்த்துருக்கணும், நம்ம வளர்த்துருக்கணும். கோபம் மூட்டாதீங்க அப்படின்னா, அவங்களை அன்போடு ஆதரவோடு பாசத்தோடு நடத்தி அவங்களை கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்யுங்க. இது பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரெண்டு பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஒரு ஸ்டடி, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி, ரொம்ப ரொம்ப மதிக்கப்படுற ஸ்டடி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பண்ணி இருக்கிறாங்க. நாலு காரியங்கள் பெற்றோர்கள் செய்தாங்கன்னா உங்க பிள்ளைகள் மோசமான கிரிமினல்ஸ் ஆகாத இருப்பாங்களா? வெளிநாட்டுல ரொம்ப பிள்ளைகள் மோசமா போறாங்க. இந்த நாலு 90% அக்யூரேட் ஆயிடுச்சு. நாலு காரியங்கள் செய்யும் ஹஸ்பண்ட் வைஃப் என்ன செய்யணுங்க? முதலாவது அப்பா தொடர்ந்து நியாயமான உறுதியான சிக்ஷைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஃபார்ம் டிசிப்ளின் இருக்கணும் இல்லைங்களா? நியாயமா இருக்கணும், அது தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும், அந்த டிசிப்ளின் உறுதியா இருக்கணும். அப்பா செய்யணும், அம்மா என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை எப்பவும் கண்காணித்துக்கிட்டு இருக்கணும். அந்த பிள்ளைகள் எந்த நேரத்திலயும் எங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா வேணும்னா உடனே ரெடியா இருக்கணும் அவங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு. அம்மா செய்ய வேண்டியது. மூணாவது ரெண்டு பேரும், அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த பிள்ளை மேல இருக்கிற பாசத்தை அன்ப எடைவிடாம தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி காமிக்கும். மூணாவது நாலாவது அந்த குடும்பம் எப்பவும் ஒத்துமையாக ஒன்னா அந்த பிள்ளைகிட்ட ரெண்டு பேரும் நேரத்தை செலவிடும். நாலு காரியம், இந்த நாலு காரியம் செஞ்சீங்கன்னா அவங்க குடும்பம் உள்ள ஒரு கிரிமினலா மாறாதுன்றாங்க. அப்பா ஃபார்ம் டிசிப்ளின், அம்மா கண்காணிப்பு, ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பெற்றோர்களும் அந்த பிள்ளைக்கு அடிக்கடி பாசத்தை காட்டுறது, அந்த குடும்பம் ஒன்னா இருந்து அந்த பிள்ளையோடு நேரத்தை செலவிடுறது அப்பா அம்மாங்களா. சோ பேரண்டிங் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது கோபப்படுத்த கூடாது, அவங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாது. எப்படிங்க கோபப்படுத்தலாம்? இன்டென்ஸ் வேர்ட்ஸ், ரொம்ப அவங்க டிஸ்கரேஜ் ஆகிற அளவுக்கு, கசப்படைஞ்சி ஆவியை உடஞ்சி போற அளவுக்கு கோபப்படுத்துறது நிறைய பேர் செய்யறாங்க. ஏன்னா இப்ப ஜெனரேஷன் அப்படித்தானே, கோபம் அந்த பாட்டுங்கெல்லாம் பாருங்களேன், அப்பா அம்மா பத்தி நினைக்கிறதெல்லாம் பாருங்க, கோபப்பட்டு ஜெனரேஷன் ஏன் அப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணக்கூடாதுன்னு வேதம். எப்படிங்க கோபப்படுத்தலாம் நம்ம பிள்ளைகளை? பல வகைகள் நான் சொல்றேன். நம்பர் ஒன், ரொம்ப அதிகமா அவங்கள ஓவர் ப்ரொடெக்ஷன் என்று எதையுமே அவங்களை தனியா செய்ய விடுறது இல்லை. எப்பப்பாரு அவங்க வேலி அடிச்சுக்கிட்டு அவங்கள நம்புறதே இல்லை. அதை செய்யாத, இதை பண்ணாத, அங்க போவாத, இதை செய்யாத அப்படின்னு நச்சடிச்சுக்கிட்டே இருக்குது. தெரியுமா சில பெற்றோர்கள் விடுறதே இல்லை. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு சுதந்திரம் கொடுக்கறது இல்ல. அந்த பிள்ளையா ஏதாவது ஒண்ணு செய்ய பார்க்கணும், ஒரு சுதந்திரமா ஏதாவது பண்ண போகாத, அது பண்ணாத, நய நய நயன்னு அது நச்சடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு ஆங்கிரி மூடு வந்துருது. அதனால இல்ல அவங்களே தங்களை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னு இருக்குது இல்லைங்களா? சில அட்வென்ச்சரஸா ஏதாவது செய்யணும், சில சுதந்திரமா ஏதாவது செய்யணும்னா கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், ஒரு பேலன்ஸ் நமக்கு இருக்கணும். ஓவரா கோபப்படுத்திடுது அந்த பிள்ளைகள் இல்லைங்களா? விசேஷமா கிறிஸ்தவர்கள் நம்ம ரொம்ப செய்யறது உண்டு, அதை எப்ப பாரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. நம்ம அதை பத்தி கேர்ஃபுல்லா இருக்கணும், அது செய்யாத படிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது பட்சபாதம் பார்க்கறது பிள்ளைகளுக்குள்ள. ஐசாக் வந்து ஈசாவை ரொம்ப நேசிச்சாரு, ரபேக்கா அம்மா யாக்கோபை ரொம்ப நேசிச்சு. அந்த கதையினுடைய சோககரமான விளைவு நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குல பாரு, சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு தெரியுது பாரு, அதை பார்த்து படி, அதுக்கு அதுகிட்ட தெரிஞ்சுக்க அறிவே இல்லை. அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணா அந்த பிள்ளைக்கு பயங்கரமான கோபத்தை மூட்டும். அந்த புள்ள என்னை விட இன்னொருத்தர் இன்னொன்னு அதிகமா நேசிக்குது அந்த குடும்பம்னு தெரிஞ்சா அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அந்த பிள்ளைக்கு அது செய்யக்கூடாது, அது எல்லாரும் செய்யக்கூடாது, மூட்டாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. இனிமே மூன்றாவது ஆகு, நம்ம பிள்ளைகளை ரொம்ப அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ், குறிக்கோள் அதுங்களுக்கு கொடுக்கறது. நீ ரேங்க் வரணும், நீ அதாயிரணும், நீ இதாயிரணும். அந்த பிள்ளைகளை நசுக்கிற ப்ரெஷர் கொடுக்கற மாதிரி, ஸ்கூல்ல நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், மியூசிக்ல நீ அதான் வரணும், ஸ்போர்ட்ஸ்ல அதான் வரணும்னு சொல்லி அவங்கள பயங்கரமான குறிக்கோளை கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்றது செய்யக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு பல நேரங்கள்ல அடைய முடியாத ஒரு கோலை கொடுத்துட்டு ஏதாவது ஒன்னு அடைஞ்சோம்னா ஒரு அப்ரிசியேஷனே இருக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு வைக்கும், தேர்ட் ரேங்க் எடுத்துருதுன்னு வைங்க, தேர்ட் ரேங்க் என்ன இது பெரு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இல்லைங்களா? அதுக்கு மனசு கோபம் வர மாதிரி நம்ம பண்ணிடுறோம் சில நேரங்கள்ல. அந்த பிள்ளைங்க அந்த டார்ச்சர்லயே எவ்வளவோ டார்ச்சர், ஒரு புள்ள தன்னையே காயப்படுத்திக்கிட்டு ஏன் எங்க அப்பா அம்மா எவ்வளவு என்ன தங்களை அடையணும் அடையணும் போது அவங்களை பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, என்னையே காயப்படுத்திக்கிட்டு அவங்களை காயப்படுத்துறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்ததாக அவங்களை சோர்வாக்கலாம், கோபப்படுத்துறது எப்படி, அவங்கள அவங்களை புரிஞ்சுக்காம அவங்க நிலைமைய புரிஞ்சுக்காம எந்த விதமான வெகுமதியும் அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு எந்த ஊக்கமும் இல்லாம அவங்களை அழிச்சிடணும். பாருங்களா, நம்ம பிள்ளைகளை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை புரிஞ்சுக்கணும்னு பாக்குறோம், அவங்கள புரிஞ்சுக்கிறோமா, நம்ம அவங்க என்ன அடைய பாக்குறாங்க, எந்த நிலையில ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, எந்த நிலையில செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்கன்றத புரிஞ்சுக்க பாக்குறோமா. இந்த கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் வீட்டிலேயே இருந்து இருக்கிறவங்க எப்ப பாரு வெளியில ஓடி ஆடி சந்தோஷமா இருந்தவங்க அடைச்சு கிடக்கணும், ஸ்கூலுக்கும் போக முடியாது, கிரவுண்ட்லயும் ஆட முடியாது, அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி உள்ள இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிக்கிறாங்க. ஏன் வெளியே போக கூடாது, நானு ஏன் வெளியில போய் ஆடக்கூடாது, சர்ச்சுக்கு போறது இல்ல, பார்க் போறது இல்ல, எங்கேயும் போறது இல்ல, வீட்லயே அடைஞ்சு கிடக்கணுமா, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அடிச்சுக்கிட்டு அதை நம்ம இது பண்றதா, 24 மணி நேரம் வீட்டுல அடிச்சு வச்சிருக்கிறோமே இடம் இல்லாம, அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம், அவங்க புரிஞ்சுக்கணும், பரிதவிப்போடு அவங்ககிட்ட நடந்துக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. அவங்களுக்கு செவி கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அவங்க இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சின்ன சின்ன காரியங்கள் அடையும் போது அன்போடு அவங்களை வெகுமதி கொடுத்து அவங்கள பாராட்டணும், அவங்கள பாராட்டணும். பாருங்களேன், இந்த டைம்ல எல்லாம் கிரியேட்டிவ் திங்ஸ் பண்ண பாக்கணும் இல்லைங்களா. எனக்கு வேலை இருக்குது, நான் உட்காந்துக்கிறேன், என் வயிற் சமையல், ஐயோ எவ்வளவு சமையலுக்கு வேலைக்காரங்க யாரும் வரல, நான் பண்ணணும் இல்ல. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த செய்யற சமையல்ல அவங்களை ஈடுபடுத்திக்கலாம், ரெசிபி இதுல எங்க வீட்டுல ஒரு கேக் செய்யணும்னா கேக் நீங்க பண்ணுங்கன்னா அவங்களே கேக் பண்றாங்க, குக்கிங்ல அப்பா அம்மா கூட பார்ட்டிசிபேட் பண்ணி புதுசா அது பண்ணலாம் இது பண்ணலாம், உனக்கு என்ன வேணும் வா எனக்கு ஹெல்ப் பண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டிவி போட்டு உட்கார வச்சிருந்தது இல்ல. கிரியேட்டிவ் திங்ஸ், எங்க வீட்டுல ஃபேன்சி ட்ரெஸ் பல காரியங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு எங்க வீட்டுல போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல மாங்காய் மரம் இருந்துச்சு, ஒரு ஐடியா மாங்காய் இலையெல்லாம் பிச்சு காட்டுவாசிகள் மாதிரி ஒரு ட்ரெஸ் என் வயசு தைச்சு போன வாரம் எல்லாம் அவங்களுக்கு போட்டு ஒரு போட்டோம். இதெல்லாம் ஏன் பண்றோம், ஐ திங்க் எங்க கிரியேட்டிவா ஏதாவது செய்ய பாக்கணும், அவங்களோடு அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கணும். கோபம் மூட்டாதீங்க, அடுத்ததாக எப்படி கோபம் மூட்டலாம், அவங்களுக்காக எந்த தியாகமும் செய்யறது இல்ல, தியாகமும் சரி அவங்களை எப்ப பார் ஒரு இடம்லாம் பாக்குது, வர மாதிரி போ வெளியே போய் ஆடுப்போ டிவி பாத்துக்கு போ இந்த மொபைல் எடுத்துட்டு போ, ஒரு நேரத்தை செலவிடுறது இல்ல, எங்க போனாலும் அவங்கள விட்டுட்டு போறது, அவங்க மேல ஒரு அக்கறை இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்கிறது இல்ல, எப்ப பார் நம்ம சந்தோஷத்தை பாக்குறோம் அவங்க கூட நேரம் செலவிடுறது இல்ல இல்லைங்களா. அது ரொம்ப அவங்கள கோபம் மூட்டும், அவங்கள நெக்லெக்ட் பண்ணோம்னா. இன்னொன்னு அவங்கள கோபம் மூட்டுறது என்ன, அவங்கள வளர விடாம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா போதும், எந்த பெற்றோர்கள்கிட்ட பிள்ளைகள் ஏதோ செய்யறதுக்கும் பயப்படுறாங்கன்னா நம்ம ரொம்ப தப்பா வளர்த்துக்கிறோம் அர்த்தம். சில நேரங்கள்ல அவங்க ஏதாவது தப்பு செய்ய ஏதாவது உடைக்க கிடைக்க நம்ம அலோவ் பண்ணி அவங்க கூட சிரிக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க, புதுசாவே யோசிக்க மாட்டாங்க, வித்தியாசமாவே யோசிக்க மாட்டாங்க இல்லைங்களா. சில நேரங்கள்ல அவங்க தப்பு செய்யும் போது ஏதோ உடஞ்சிருதுன்னு வைங்களேன், ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறது பேரண்ட்ஸ், ஏ அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா அது எவ்வளவு வேலை தெரியுமா அது பண்ணுமா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சில நேரங்களில் தெரியாம நடந்துச்சு, சில நேரங்களில் ஏதோ ட்ரை பண்ண போனா அது நடந்துச்சுன்னு நம்ம அலோ பண்ணணும் அதுக்கெல்லாம், இதெல்லாம் கோபம் மூட்டக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம். இன்னொன்னு திட்டுறது மூலமா, திட்டுறது மூலமா சரிங்களா, பயங்கரமா திட்டுறது மூலமா அவங்கள கோபப்படுத்தணும், அபியூசிவ் வேர்ட்ஸ். நமக்கு பிள்ளைகளுக்கு அவ்வளவு வார்த்தைகள் தெரியாது, நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும் இல்லையா, எப்படி எப்படியோ விதவிதமா அவங்கள திட்டலான்னு சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக்கிட்டு வந்திருக்கோம், நம்ம வார்த்தைகள் அதிகம், அந்த மாதிரி தெரிந்து அவங்கள குத்தணும்ன்ற மாதிரி கேலி செய்யணும்ன்ற மாதிரி அவங்களை அவமானப்படுத்த சில வார்த்தைகள்லயே அவங்கள நார் நாரா நம்ம கிழிச்சிடலாம், அது இது திட்டி அதே இது என்ன பேசிடலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கோபம் மூட்டும், அவங்க கேலியா பேசுறது கவமானமா பேசுறது அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் பாதிக்கும் அவங்க. இந்த மாதிரி இன்னமும் சரீர விதமா அவங்கள அபியூஸ் பண்ணி பயங்கரமா அனாவசியமா அடிச்சு அநியாயமா அடிச்சு அதெல்லாம் செய்து அவங்களுக்கு கோபம் மூட்டிடலாம். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம பிள்ளை வளர்ப்புல, யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் நீங்க கோபம் மூட்டுறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. மாறாக நம்ம என்ன செய்யணும், நெகட்டிவ் செய்யக்கூடாது, என்ன செய்யணும், பாசிட்டிவாக கர்த்தருடைய சிச்சையிலையும் உபதேசத்திலையும் அவர்களை வளர்க்க வேண்டும், அப்படிதான் அவங்க வளரணும். வளர்ந்துட்டாங்கன்னு வளர்க்கும் இல்லைங்களா. தன் பிள்ளையை தானா விட்டு விடுகிற பிள்ளையைக்கு தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருகிறான். நீதிமொழிகள் 29:15 சொல்லுது. அதுவா விட்டுரு, அதுவா வளர்க்கும், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அந்த பிள்ளை என்னதான் செய்யும், அந்த தாய்க்கு அவமானத்தை தான் கொண்டு வரும். தானா விட்டு நம்ம வளர்க்கணும் பாருங்களேன். நம்ம வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும், நம்முடைய வளர்ப்பு நம்முடைய போதகம் சிச்சையினாலையும் உபதேசத்தினாலையும். சிச்சை நீதிமொழிகள் நமக்கு சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், ஏன்னா அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று, இருதயத்திலிருந்து தான் எல்லா தீமைகள் வருது. கிறிஸ்தவர்களா நம்ம பிள்ளைகளை எப்படி எந்த எதை டார்கெட் பண்ணி வளர்க்கணும், அவங்க எதை செஞ்சாலும் அவங்க இருதயத்தை டார்கெட் பண்ணி வளர்க்கணும் பாருங்களேன். இருதயத்தை டார்கெட் பண்ணி வளர்க்கணும், வெளியில இருக்கிறது இல்ல பிரச்சனை, அவங்க இருதயம் தான் பிரச்சனை. அவங்க இருதயம் ஒரு ப்ராப்ளம், அவங்க பிஹேவியர் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிஹேவியர் வர்றது மோசமான இருதயம் இருக்கிறதுனால. ஆகவே அவங்க பிஹேவியர் நம்ம ஒரு விதத்துல கடிந்தாலும் முக்கியமா அவங்க பிஹேவியர் ஒண்டி மாத்த பார்க்க கூடாது, அவங்க இருதயத்தை மாத்த பார்க்கணும் இல்லைங்களா. இருதயத்தை மாக்க பார்க்கணும். அது எப்படி செய்யறதுங்க, இருதயத்தை நம்மளால தான் மாத்த முடியாது. முதலாவது அந்த பிள்ளைகளுக்கு சிக்ஷிக்கணும், சிக்ஷிக்கணும் போது அந்த பாவத்துக்கு அவங்க செய்யற தப்புக்கு தண்டனையாக இல்ல, அந்த தப்புக்கு அந்த தப்பை திருத்திக் கொள்ளணும் என்பதற்காக. அந்த நம்ம சிக்ஷை வந்து அந்த தண்டனையாக இல்ல, திருத்தலாக இருக்கணும், கரெக்டிவ் டிசிப்ளின் இல்லைங்களா. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பாவ இருதயம் இருக்கு, அவங்களுக்குள்ள சீர்கேடு இருக்குன்றத நம்ம அவங்களுக்கு முதல்ல உணர்த்தி கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பேரண்டிங் பிள்ளை வளர்ப்பெல்லாம் மீட்பின் பிள்ளை வளர்ப்பா இருக்கணும், மீட்பின் வழியில நடத்துற பிள்ளை வளர்ப்பா இருக்கணும். நம்முடைய டிசிப்ளின், அவங்கள டிசிப்ளின்னா கோல் எடுக்கிறது இருக்கலாம், திட்டுறது இருக்கலாம், சில நேரங்களில் அடிக்கிறதா இருக்கலாம், அது அவங்க செஞ்ச தப்புகள்ல அதை திருத்தறதுக்கு நம்ம முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு, அப்பா உன் இருதயம் ஒரு சீர்கெட்ட இருதயம், பாவ இருதயம், தேவனிட்ட இருந்து பிரிஞ்சு அவருக்கு விரோதமா இருதயம் இருக்கிற இருதயம்னு புரிய வைக்கணும், போதிக்கணும். அந்த இருதயம் மாறணும் அப்படின்றது அந்த பிள்ளையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இல்ல அது இல்லைன்னா உன்னை அழிச்சிரும். அந்த இருதயம் மாறுவதற்கு நீ டிசிப்ளினுக்குள்ள இருந்தா தான் அது முடியும். நீ திருத்திக்கணும்ன்றதுக்காகத்தான் நீ டிசிப்ளின் பண்ற புள்ள வந்து அதுக்குதான் டிசிப்ளின் பண்ண முடியும். கோல் நம்ம பேரண்டிங் உடைய கோல் என்ன, அந்த கர்த்தருடைய போதகத்துல அவங்களை வளர்க்கணும். அவங்க வெறும் கண்ட்ரோல்ல சமுதாயத்துல ஒழுங்கா நடந்துக்கிறதும் பொலைட்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறதோண்டி நம்முடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது. அவங்களுடைய இருதயம் மாற்றமும் ரட்சிப்பும் பரிசுத்தமாக்குதல் தான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். அதுக்குதான் நம்மளை சிரிச்சுக்கிறோம். வெறும் பிஹேவியர் மாடிபிகேஷன் இல்ல, ஒழுங்கா அவங்க நடக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க இருதயமும் மாறணும். அந்த நோக்கம் நமக்கு இருக்கணும் பாருங்களேன். டிசிப்ளின், டிசிப்ளின்னா கடிந்து கொள்றது, அவங்கள கரெக்ட் பண்றது. கோலம் டிசிப்ளின் ஒரு சிச்சையும் ஒரு டிசிப்ளினோடு ஒரு ரூல்ஸ் போட்டு டிசிப்ளின்னாவே கன்ஃபார்ம் டு தி ஸ்டாண்டர்ட். இதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதுக்கு இதன்படி நீ வாழணும். அந்த டிசிப்ளின் தான் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ்குள்ள நீ வாழணும் அப்படின்னு அந்த கர்த்தருக்குள்ள அந்த இருக்கக்கூடிய டிசிப்ளின். உன் இருதயம் கேடுகட்டது, அந்த இருதயம் பொருளாசையினால பல காரியங்களை விரும்பும், அது வேணும் இது வேணும்னு விரும்பும். ஆனா நீ அந்த டிசிப்ளினுக்குள்ள இப்பவே கட்டுக்கணும், அதை அடக்கிறது கத்துக்கணும், அதை கட்டுப்படுத்துறது கத்துக்கணும். அந்த டிசிப்ளின் அந்த ரூலுக்குள்ள இருக்க நீ கத்துக்கணும், அந்த டிசிப்ளின் வைக்கணும் இல்லைங்களா, அதை நம்ம கட்டுக் கொடுக்கணும். அடுத்ததாக உபதேசம் இல்லைங்களா, டீச்சிங். அது வந்து ஒரு வார்னிங்ன்ற ஒரு வார்த்தையில வருது, அவங்களை எச்சரிக்கணும், வேதத்திலிருந்து அவங்களை எச்சரிக்கணும். அப்பா இந்த இருதயத்தின் வழியே நீ இப்படியே போனீனா, இதே மாதிரி போனீனா நித்திய அழிவுகள் சந்திப்பணி, நரகத்தை பத்தி அவங்களுக்கு எச்சரிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த வாழ்க்கையிலும் பலவிதமான ஆண்டவருடைய தண்டனையை நீ சந்திப்ப, ஆண்டவருடைய கற்பனையை உடச்சீன்னா பயங்கரமான ஆபத்து வரும். அட்மானிஷன் பண்ணணும், புத்தி நமக்கு சொல்லணும், அதை அவங்க இருதயத்தை டார்கெட் பண்ணி சொல்லணும். அதான் ட்ரைனிங், அட்மானிஷன். தேவ வசனத்திலிருந்து அவங்களை அட்மானிஷ் பண்ணணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க சுய சித்தத்தின்படி அவங்க நடக்கக்கூடாது, அதை வணக்க அவங்க கத்துக்கணும். அவங்க இருதயத்தை டார்கெட் பண்ணணும்னா முக்கியமா நமக்கு கத்துக்க வேண்டியது, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். இருதயத்தை டார்கெட் பண்ணோம்னா பழைய ஏற்பாடு பாருங்களேன் எவ்வளவு நல்லா சொல்லிக் கொடுக்குது. உபாகம் 6 ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்றது அவங்க இதயத்தை பாதிக்கணும்னா அது முதல்ல நம்ம இதயத்திலிருந்து வரணும் இல்லைங்களா, நம்ம இதயத்திலிருந்து வரணும். உபாகம் 6:4 சொல்லுது, முதல்ல உன் பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, இஸ்ரவேலே கேளும் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு அவரை நேசிக்கணும். நீ அப்படி அவரை நேசிச்சாதான், அந்த நிலையில நீ இருந்தாதான் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா அது வேலை செய்யும். நீயே ஒழுங்கு இல்ல, நீயே ஆண்டவரை நேசிக்கிறது இல்ல, பிள்ளை கொண்டு சொல்லிக் கொடுக்க போனீங்கன்னா அது வேலை செய்யாது. அதான் முதல்ல சொல்ற பாருங்களேன், முதல்ல நீ அந்த சத்தியத்தை உட்வாங்கி முதல்ல சரியான இருதயம் உனக்கு இருக்கணும், அப்புறம்தான் உன் பிள்ளைகளுக்கு 7 வசனத்துல கற்பிக்க முடியும். உன் பிள்ளைக்கு நீ அதை கற்பிக்கும் போது வெறும் சத்தியத்தை சொல்றது மாத்திரம் இல்ல, ஒரு மாயமாலம் இல்லாம உறுதியான இருதயத்தில் உண்மையான இருதயத்தில் வைராக்கியம் உள்ள இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு அது கற்பித்தா தான் அந்த பிள்ளைக்கு அது போய் இறங்கும், தன் இருதயத்துல வேலை செய்யும். உன் இருதயத்திலிருந்து வராதது உன் பிள்ளை எப்படி இருக்கிறதுக்கு போகாதப்பா. நம்ம பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும், என்ன செய்யணும், சரியான இருதயத்தோடு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா. அவங்க உட்காரும் போது எந்திரிக்கும் போது வீட்டுல இருக்கும் போது சொல்ற 7 வசனத்துல அப்படின்னா என்ன, வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஒரு பாடமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா. வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளுக்கு முதல்ல உயிர்தான் அப்படி சரியா இருக்கணுமே. உனக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியமோ பக்தியோ இருந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு நீ நேர்ச்சினா வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலை போராட்டம் சுச்சுவேஷன் எல்லாத்துலயும் உட்காரும் போது எந்திரிக்கும் போது எல்லாமே ஆண்டவருக்கு நீ சொல்லிக் கொடுப்ப. வெறும் ஒரு ஒரு டைம்ல நாங்க குடும்ப ஜபம் பண்றவங்க பாஸ்டர் அந்த நேரத்துல சொல்லிக் கொடுக்கலாம், மற்ற நேரத்துல எல்லாம் உலக வாழ்க்கை வாழ்றவங்க பாஸ்டர் அப்படின்னா அது வேலை செய்யாது. ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையும் உட்காரும் போது எந்திரிக்கும் போது அந்த பாடத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பிளாக் போர்டு மாதிரி வாழ்க்கைய உங்ககிட்ட அந்த பிள்ளைகள் வளர்ற வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். ஜாக்கிரதையா இரு, கற்றுக் கொடு அவங்களுக்கு, டேக் டைம், நேரத்தை எடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடு, இம்பார்ட்டன்ட். நீ அம்மா அதுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் பாருங்களேன். நிறைய பேரண்ட்ஸ் நம்ம எல்லாம் இதுல தான் கோட்டை விட்டுருது, நம்ம எக்ஸாம்பிளா இருக்கிறது இல்லைங்களா. ஏலியுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், அந்த மனுஷன் ஹை பிரீஸ்டா இருந்து அவர் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குல்ல. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தார், அவர் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குல்ல. அந்த பிள்ளைகள் மோசமா பயங்கரமா போய் அந்த பலிகளை திருடி சாப்பிடுறது அவர் என்ன பண்ணாரு, அவர் போய் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் கடிந்து கொண்டார். ஆனா அந்த கடிந்து கொள்றது அப்பா, ஆனா அந்த கடிந்து கொள்றதுல அவரே ஒரு ஒழுங்கான இதுல இல்ல, அந்த அவரே ஒழுங்காத இல்லாத போது அவங்கள மாற்றக்கூடிய வல்லமையோட அவரால் பேச முடியாது. ஒரு காம்ப்ரமைசிங் இருதயத்தை வச்சுக்கிட்டு வைராக்கியமா பேசி அந்த பிள்ளைகளை எச்சரிக்க முடியாது. அவரே அதுல ஒழுங்கு இல்லாததுனால அவங்க அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க பாருங்களா. நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழலன்னா அந்த பிள்ளைகளை வாழும்படிக்கு வைராக்கியமா பேசி நம்ம திருத்த முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு அது ஏறாது, அந்த எந்த பவரும் இருக்காது. நம்ம அப்படி இல்ல, நம்மளே பாவத்துல இருக்கிறோம், நம்மளே கீழ்படியாமல் இருக்கிறோம். நம்ம போய் நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னா கேட்டுக்குவாங்களா. தாவீதே பயங்கரமா தப்பு செஞ்சுட்டாரு பல மனைவிகள் வாழ்க்கையில. சாலமனுக்கு சொல்றாரு, அப்பா உன் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை முழு இதயத்தோடு கைப்பிடின, என்ன ஆச்சு, அப்பா விட எண்ணி முடியாத மனைவிகளை அவரு வச்சுக்கிட்டார், அப்பா கிட்ட பார்த்து கத்துக்கிட்டார். அது நம்ம ஸ்டாண்டர்ட், நம்ம வாழ்க்கையின் மாடல் மூலமாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது பயன்பாடுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் மேக்சின்ல எழுதியிருக்காரு, பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் சத்தியத்தை எந்த அளவுக்கு அவங்க நம்ம மதிக்கிறோன்றதை அவங்க பார்க்கணும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லதா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகள் ரொம்ப பகுத்தறிவுள்ள பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்குவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணோன்றதுக்காகத்தான் நம்ம இது சொல்றோமே தவிர உண்மையா இந்த சத்தியத்தை நம்ம மதிக்கிறது இல்ல. பெற்றோர்கள் அந்த சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்க இருதயத்திலிருந்து வருகிற சத்தியமா அது இருந்தாதான் வல்லமையாக அந்த பிள்ளை மாற்றுவதற்கு அந்த சத்தியம் பயன்படுத்தப்படும். சும்மா அந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணுன்றதுக்காக பொய் சாக்குக்காக வெறும் பேரளவுக்கு சொல்லக்கூடாது, அட்மானிஷன் புத்தி சொல்லுங்கன்னா நம்ம வாழ்க்கையின் மாதிரியின் மூலமா அந்த புத்தி வரணும், அப்பதான் அதுக்கு ஒழுங்கா கேட்கும். ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம படிக்கிற பல பயன்பாடுகள் நம்ம படிச்சிருக்கிறோம். முக்கியமாக இறையல் பயன்பாடு படித்தோம், சபையாக பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னு படித்தோம், கடைசியாக பெற்றோர்களாக நமக்கு இருக்கிற கடமை. இந்த ரெண்டு எதிர்ப்பு ராட்சசங்கள், வெளியில இருக்கிற பாதிப்பு, மீடியா உலகத்துல ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பாதிப்புல, உள்ளுக்குள்ள இருக்கிற சீர்கேடுல, நம்மளுடைய பிள்ளை வளர்ப்பினுடைய குறிக்கோள் ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? அவங்க வெளியில மாத்துறது மாத்திரம் இல்ல, அவங்க இருதயம் மாத்தணும். அது எப்படித்தான் நடக்கும்? இந்த பெற்றோர்கள் மாறி நம்ம இயேசு கிட்ட கொண்டு வர்றது நம்ம மூலமாத்தான். அது எப்படி செய்யணும்? சில காரியங்கள் செய்யக்கூடாது, அவங்களை கோபப்படுத்தக்கூடாது. நான் சொன்ன சில காரியங்கள் மூலமா எப்படி செய்யலாம்? சிச்சையோடு அவர்கள் நம்முடைய முன்மாதிரியின் போதகத்தோடு, உபதேசத்தோடு தான் அவங்களை கற்று வளர்த்து ஆண்டவர் கிட்ட கொண்டு வர முடியும். இந்த முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம இருக்கிறது இல்லைங்களா? பல நேரங்களில் ஆசீர்வதிக்கிறார். உண்மை ஊக்கத்தோடு நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த வேலைக்காக, இந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். எங்களுக்கு மத்தியிலையும் பல பிள்ளைகளை தந்திருக்கிறீர் அப்பா. அந்த பிள்ளைகளை இந்த பாடத்தின் மூலமாக எங்களுடைய பார்வை மாறட்டும், எங்களுடைய குறிக்கோள்கள் மாறட்டும், எங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறட்டும். அந்த பிள்ளைகளை நாங்கள் வித்தியாசமா பார்க்க, வித்தியாசமா நடத்த, பெற்றோர்களா இருக்கிற நாங்கள் மிகுந்த பாரத்தோடு, தாய்கள் விசேஷமா ஜபிக்கவும், அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் சரிகிற விதமா பிறப்பதற்கு எப்படி கர்ப்ப வேதனைப்பட்டாங்களோ அதளவுக்கு 10 மடங்கு அளவுக்கு அதிகமாக கர்ப்ப வேதனைப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் எப்படியாவது மறுபடியும் பிறக்க, இயேசு அந்த பிள்ளைகளில் மீண்டுமாக பிறக்க ஆண்டவரே உற்பத்திக்க, அந்த பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வர நாங்கள் எல்லோரும் முயற்சிகள் எடுக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் எங்களை வழி நடத்த. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென். நான் போட்டிருக்கிற கடைசி பாடல் பாடி இந்த ஆராதனை